வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நமக்காக வாழ்க்கையினுடைய ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் படைத்து அதில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். படைப்பாளனை பற்றி நாம் ஆரம்பம் முதலாக உணர்வூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வானது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை மனதில் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று பொருள். மனம் அலைக்கழிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு போதுமான நன்மைகள் இல்லை என்பதையும், வாழ்க்கை ஏன் வாழ்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டு நம்முடைய மனம் அங்கலாய்க்கிறது. வெறுப்புக்குரியதாகவும் விரக்திக்குரியதாகவும் நம்முடைய மனம் நம்மை வாட்ட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த வாழ்க்கை வேண்டாம் உங்களுக்கு என்று உணர்த்தப்படுகின்றது. ஆனால் நாமோ வாழ்க்கையே வேண்டாம் என்று நம்முடைய மனதின் போக்குகளை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த மனமானது இரண்டு வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட்டது, துன்பங்கள்தான் வாழ்க்கை என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நாம் வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் நிறைந்தது வாழ்க்கை என்பதை சத்தியமாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அது அசத்தியத்தின் அடிப்படையை கொண்டது. இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் அங்கு இருக்கிறதே தவிர, உங்களுடைய மனதில் இது என்னடா வாழ்க்கை என்று கூறக்கூடிய வகையில், இதுதானோ வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய அளவிலும், இந்த வாழ்க்கை யார் எனக்கு அமைத்தானோ அவனை நிந்தித்து வாழக்கூடிய வகையிலும், என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்கக்கூடிய வகையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், இந்த இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். எண்ணம் நாம் கற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் உருவாகியிருப்பது, நாம் நமக்கு கற்பித்து கொண்டிருப்பது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் போது நான் எவற்றையெல்லாம் அனுபவித்தேனோ அவற்றை கொண்டு நான் ஒரு அறிவை கொண்டிருக்கின்றேன். கடந்த கால அனுபவங்களை கொண்டு எவற்றில் என்னுடைய கேடுகள் நிகழ்ந்ததோ அந்த கேடுகள் என்னிடம் எப்படி வந்தன என்பதை சிந்தித்து பார்க்காத நிலையில் எல்லோரிடமும் அந்த கேடுகள் இருக்கின்றன. எனவே இது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்களுடைய மிகுதியின் போது வாழ்க்கை என்றால் அப்படித்தான் என்று கூறக்கூடியவர்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இவையெல்லாம் அறிவாக கொண்டு என்னுடைய எண்ணமாகவும் நான் கொண்டிருக்கின்றேன். எண்ணத்தை நான் கவனிக்கும் பொழுதுதான் அந்த எண்ணத்தின் உள், அதற்கும் அடிப்படையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயமாக, இந்த வாழ்க்கை வேண்டாம், சுகமான வாழ்க்கை வேண்டும், இனியும் எந்த துன்பமும் எனக்கு ஏற்படக்கூடாது, நிகழக்கூடாது என்ற அடிப்படையையும் என் மனதின் உள்ளமாக நான் கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய உணர்வாக இருக்கிறது. உணர்வுக்கும் எண்ணத்திற்கும் உள்ள வித்தியாசம், நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான செய்திகளை உணர்வாக நாம் அடையப்படுகின்றோம், நாளைய வாழ்க்கையை பற்றிய துன்பமான எதிர்பார்ப்பை என்னுடைய எண்ணமாக நான் கொண்டிருக்கின்றேன். உணர்வையும் எண்ணத்தையும் பிரித்துவிடுங்கள். நாம் பெரும்பாலும் இவ்விரண்டையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இது இல்லையே எனக்கு என்று, என் உணர்வில் நான் எதை எனக்கு வாழ்க்கையாக வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேனோ அது இல்லை என்ற என் எண்ணத்தை கொண்டு அவற்றை நம்பிக்கைக்குரியதாக, உணர்வை நம்பிக்கைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளாமல் உணர்ச்சியோடு கலந்துவிடுகின்றன. உணர்வும் எண்ணமும் ஒன்றிணைந்துவிட்டால் குழப்பம் அது உணர்ச்சிக்கு உள்ளாகின்றது. அந்த உணர்ச்சி பெரும்பாலும் என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், என்னுடைய பயம் இவற்றுக்கான அடிப்படையாக ஆகிவிடுகின்றது. உணர்வையும் எண்ணத்தையும் தெளிவாக பிரித்து அறிந்து கொள்ளுங்கள். உணர்வு நமக்கு கொடுக்கப்பட்டுக்கூடிய நாளைய வாழ்க்கை பற்றிய சுகமான செய்தி. நாம் உணர்த்தப்படுகின்றோம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் அஸ்தமித்துவிட்டதாக நம்முடைய நேற்றைய வாழ்வின் அறிவை கொண்டு இதுதான் பலரிடமும் நாம் காண்கின்றோம் என்பதன் காரணமாக அவர்களும் உணர்வையும் எண்ணத்தையும் பிரித்து பார்க்காமல் வாழ்ந்துகிட்டிருப்பதன் காரணமாக இதுதான் வாழ்க்கை என்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய அறிவாக கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணங்களை விட்டும் விலகி உணர்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அதுதான் நமக்காக இறைவன் அறிவுறுத்திருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய மிக சிறப்பான பகுதி. இனி என்ன வாழ்க்கை எனக்காக பாக்கி இருக்கின்றதோ அது எனக்காக பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உணர்வுகள் உங்களுக்கு அழகான செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. கவலையும் பயமும் தேவையில்லை, அமைதியும் பாதுகாப்பும் பெற்ற வாழ்க்கையில் நீங்கள் நுழையுங்கள். உங்களுக்கு நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், இதுதான் முதல் உணர்வு. வாழ்க்கையினுடைய அடிப்படை உணர்வு எனக்கு அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும். இது எப்பொழுது தெரியுமென்றால், நான் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தேன். பலரும் எண்ணங்களை ஒட்டினார்கள், மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை வேண்டும். பலரும் எண்ணங்களை எனக்குள் விதைத்தார்கள், உங்களுடைய சந்தோஷம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புறம் இருக்க, ஆனந்தம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பலரும் அறிவித்து கொண்டிருக்க, துன்பங்களும் வருகின்றன. துன்பங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை நாம் நிச்சயமாக அதனுடைய அடிப்படையை உணர முடியாது. துன்பத்தில் நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது சிந்தனையினுடைய அந்த தரத்தையும் உயிரோட்டத்தையும் நாம் இழந்து விட்டோம். எனவே சிந்தித்து உணரக்கூடிய அந்த பாதைக்கு நாம் செல்ல முடியாது. இப்பொழுது நம்முடைய தேவையெல்லாம் இந்த துன்பங்களிலிருந்து நீங்க வேண்டும். துன்பங்களிலிருந்து நீங்குவதற்கு வழி இல்லாத போது எனக்கு நிம்மதியாவது வேண்டும், அமைதி வேண்டும். துன்பங்கள் ஒரு புறம் இருக்க, துன்பங்கள் மிகுதியின் காரணமாக எனக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு நாள் வரவில்லை, இரண்டாம் நாள் தூக்கம் வரவில்லை, கவலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. கவலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் என்னுடைய துன்பங்கள் நீங்கினால்தான் நான் அமைதியடைவேன் என்பதில்லை. என் துன்பங்கள் நீங்கிய பிறகுதான் நான் தூங்குவேன் என்பதில்லை. துன்பங்கள் ஒரு புறம் இருக்க, எனக்கு தூக்கம் வேண்டும் என்று விரும்புவோம். அல்லது அடம்பிடிப்போமா, துன்பங்கள் நீங்கினால்தான் நான் தூங்குவேன் என்று. பகல் வேலைகளில் அந்த அடம்பிடிக்கக்கூடிய குணம் இருக்கின்றது. நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுடைய மனம் சமாதானம் அடையட்டும். எதன் மீது நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ உங்களுடைய உணர்வாக அந்த உணர்வு சத்தியம். இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கருணை மிக்க ஒரு வாக்கு. நீங்கள் துன்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இறைவனோ அமைதியடையுங்கள், என் பொருட்டு நீங்கள் அமைதி அடைவதன் காரணமாக உங்களுடைய சூழ்நிலைகளை நான் மாற்ற இருக்கின்றேன், நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது உணர்வாக. அந்த உணர்வை நாம் மதிக்க வேண்டும். நாம் அது உணர்வாக இறைவனிடமிருந்துள்ள வாக்காக அதனை அடையாளம் காண வேண்டும். அப்படி அடையாளம் கண்டாலும் சரி, காணாவிட்டாலும் சரி, இரவின் நேரம் வரும்பொழுது எனக்கு தூக்கம் வேண்டும், அமைதி வேண்டும், ஒரு பொட்டு தூக்கம் இருந்தாலும் போதும், ஒரு மணி நேரம் தூக்கம் இருந்தாலும் போதும் என்று விரும்பக்கூடிய அந்த இரவு வேளைகளில் நாம் உணர்வடைகின்றோம். எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமா, அல்லது எது எப்படி இருந்தாலும் எனக்கு அமைதி வேண்டுமா, எது வேண்டும். இந்த இறைவன் அத்தாட்சியை பகலில் நாம் ஏன் கவனிக்க தவறுகின்றோம்? பகலில் ஏன் பெரும் கவலைகளுக்கும் மன வேதனைகளுக்கும் உண்டாகின்றோமே ஏன்? அதே நேரத்தில் மனவேதனையும் கவலையும் கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய உணர்வு வருகின்றது, அமைதியடையுங்கள், சமாதானமடையுங்கள், அதாவது அமைதி என்னிடம் விரும்புங்கள், என்னுடைய வாக்கின் மீது தான் உங்களுடைய சமாதானத்தை கோரச் சொல்கின்றேன், சமாதானத்தையும் என்னிடம் கேளுங்கள். எனக்கு விரோதமாக உங்களுடைய அறிவையும் எண்ணங்களையும் கொண்டு உங்களை நீங்கள் சிதைத்துக் கொள்ள வேண்டாம். எது உங்களிடம் துன்பங்களாக இருக்கின்றதோ அது இல்லை என்று உங்களுக்குள் கூறி பழகுங்கள். எது நன்மையாக நாளைக்கு எதிர்பார்க்கின்றீர்களோ அதுதான் உண்மை என்பதையும் நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அதனை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்று முதலாக எல்லாம் உங்களுடைய நெஞ்சத்தில் அமைந்திருக்கின்றது. நெஞ்சம் என்று கூறுகின்றோம், இருதயம் என்று கூறுகின்றோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதயம், நெஞ்சம், நெஞ்சம் பெரும்பாலும் உணர்வோடு கலந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நம்முடைய உலகத்தின் அடிப்படையிலான எண்ணங்களோடு இருந்த போதிலும் நாளைய வாழ்க்கையினுடைய நன்மையை இறைவன் பொருட்டு அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் நம்பக்கூடியவர்களாகவும் இருப்போம். நெஞ்சம் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது என்பது பொருள். இருதயம் என்பது உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டுள்ள அறிவை கொண்டும் எண்ணங்களை கொண்டும் சிதைந்து கொண்டிருக்கின்றோமே, இது இருதயம் என்ற அந்த ஒன்றை பாதிக்கின்றது. பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் நான் அனுபவித்தேனோ இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு, இதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு நான் வாழ்கின்றேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சத்தியம் என்றால் துன்பத்தில் வாழக்கூடிய அந்த சத்தியத்தை ஏன் நாம் நிராகரிக்கின்றோம், வேண்டாம் என்று விரும்புகின்றோம்? எதன் காரணமாக சத்தியத்தை வெறுக்கின்றோம்? அசத்தியமாக இருப்பதன் காரணமாகத்தான். துன்பங்கள் வரும்பொழுதும் துன்பங்கள் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நிகழத்தான் செய்யும், இது வாழ்க்கையினுடைய அங்கம்தான், இதுதான் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டதெல்லாம் துன்பங்களில் அவரவர் சிக்கிக்கொள்ளும் பொழுது இது வேண்டாம், துன்பங்கள் நீங்க வேண்டும். எப்போ நீங்க வேண்டும்? அப்பொழுதே நீங்க வேண்டும். இதற்காக காலத்தோனை எல்லாம் கூடாது என்றும் நாம் மனதில் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எது சத்தியம்? துன்பங்கள் நீங்க வேண்டுமா, அல்லது துன்பங்கள் தான், துன்பங்களும் தான் வாழ்க்கை என்று நாம் கொள்ள வேண்டுமா? இப்பொழுது ஊர் உலகத்தினுடைய தத்துவங்களை நாம் பின்பற்றப் போகின்றோமா, அல்லது உணர்வுடையவர்களாக நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோமா, அல்லது இருதயம் கடங்கி தயக்கமடைந்து தடுமாற்றம் அடைகின்றதை இந்த உலகத்தின் அடிப்படையை அடிப்படையிலான எண்ணங்களை கொண்டு வாழப்போகின்றோமா, தத்துவங்களின் அடிப்படையில் வாழப்போகின்றோமா? நமக்கு தத்துவங்கள் கூடாது, சத்தியம் வேண்டும். ஒவ்வொருவரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடமும் இந்த சத்தியம் நிலைபெற்றிருக்கின்றது, எனக்கு இந்த துன்பம் நீங்கித்தான் ஆக வேண்டும் என்று. உலகத்தின் அடிப்படையை கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இந்த துன்பத்தை சகித்துத்தான் ஆக வேண்டும், துன்பம் வரத்தான் செய்யும் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, அவர்கள் இருதயங்களில் வாழ்பவர்கள். நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையை, உடற்பூர்வமான வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோம், உணர்வோடு கூடிய வாழ்க்கையை. அது நமக்காக நமக்கு நல்லறிவை கற்பிக்க இருக்கின்றது, எவ்விதம் நாம் இந்த உலகத்தில் துன்பங்களை நீக்கிக் கொண்டு வாழ முடியும் என்று. எனக்கு துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், உணர்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், நெஞ்சம் பூரித்த வாழ்க்கையையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்க்கையையும் உடற்பூர்வமான வாழ்க்கையையும் நான் விரும்புகின்றேன் உணர்வுபூர்வமாக. என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நான் என்னுடைய வாய்களை கொண்டு கூறும்பொழுது நான் உங்களிடம் உதவி தருகின்றேன் என்று பொருள். என்னுடைய கஷ்டங்களை நீங்கள் கேட்பவர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் எனக்கு துன்பங்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றேன். நண்பர்களிடத்திலோ, உறவினர்களிடத்திலோ, குடும்பத்தாரிடத்திலோ நான் கூறுகின்றேன், எனக்கு துன்பங்களாக இருக்கின்றது என்று. இந்தந்த வகையில் நான் துன்பப்படுகின்றேன் என்று. துன்பங்கள் இருக்கிறது, துன்பங்கள் வேண்டாம் என்றும் நான் அவரிடம் கேட்கின்றேன், உதவி கேட்கின்றேன். மனிதர்களுடைய உதவி இறுதியாக டாக்டர்களிடம் செல்கின்றது, அங்கு நாங்கள் முடிந்ததை பார்த்துவிட்டோம், இனி நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் இறுதியாக. இப்பொழுதுதான் நாம் மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய உலகத்தினுடைய இதுவரையில் அவர்கள் அனுபவித்த கற்பனைகளிலிருந்து விலகி சத்தியத்தின் பக்கம் வருகின்றோம். துன்பங்களுடைய மிகுதியில் யாரை நம்பி நாம் சென்றோமோ அவர்கள் அவ்வளவு பேரும் கைவிடும் பொழுது கடவுளே என்று திரும்புகின்றோம், இறைவனே என்று திரும்புகின்றோம். அங்கு இறைவனுடைய வாக்கு ஏற்கனவே இருக்கிறது, நீங்கள் துன்பப்பட வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம், அதிருப்தி கொள்ள வேண்டாம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு அது சத்தியமானது, வானங்களிலும் பூமியிலும் மகத்தான பெரும் நிகழ்ச்சிகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, உங்களுடைய வாக்கு உங்கள் மீது உண்மையாவதற்காக. அது பொய்யான வாக்குறுதி அல்ல. அழகான விஷயங்கள் எல்லாமே இறைவனிடமிருந்து நமக்காக அறிவிக்கப்படக்கூடிய சத்தியமாகும். துன்பமான விஷயங்கள் அவ்வளவும் நம்முடைய கற்பனைகளை கொண்டு சூன்யமாக நமக்கு நாமே கல்வி என்ற அடிப்படையில் வளர்த்து கொண்டது. எண்ணங்களை கொண்டு வாடும்பொழுது நாம் சூனியக்காரர்களாக நமக்கு நாமே ஆகிவிடுகின்றோம். எந்த விதமான உண்மையும் அற்ற ஒரு சூனியத்தின் தன்மையை, இதுதான் சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் நாம் வாழ்கின்றோம், எனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று. அதே நேரம் உள்ளத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும், இந்த கஷ்டங்கள் நீங்கியவர்களாக வாழ வேண்டும் என்று விதித்து கொண்டிருக்கிற அந்த விதியை மாற்றி பேசுவது யார்? உங்களுக்கு பின்னால் இருந்து நீங்கள் எவற்றையெல்லாம் முன்னோக்கி இருக்கின்றீர்களோ, உங்களுக்கு பின்னால் இருந்து உள்ளத்திலிருந்து உணர்வாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சுகமான வாழ்க்கைக்காக நீங்கள் இனி உங்களுடைய பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், அது பாக்கியம் மிக்க வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் உணர்வு பூர்வமான மனிதர்களாக இருப்பீர்களால் உணர்வை மதித்து பழக வேண்டுமே தவிர உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் தன்மைகளை கொண்டு அந்தனுடைய படிப்பை கொண்டு நம்பியவர்களாக வாழ வேண்டாம். நாம் நம்மை நாமே சிதைத்து கொள்ளக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் எதனை அமைத்திருக்கின்றானோ அதனை அவன் நன்கறிந்தவன். உணர்வாக நீங்கள் கொண்டிருப்பது அவ்வளவும் இறைவனுடைய வாக்குகள், சத்திய வாக்குகள், அவனுடைய ஆசீர்வாதங்கள். அவனுடைய நல்லருள் உங்கள் மீது கருணை புரிந்து உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விலக்கி நீங்கள் எவற்று தவறுக்காக இப்பொழுது வந்துகின்றீர்களோ, துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தவறுகளையும் நீக்கி நம்மை பிழைப்படுத்தி பாவங்களை விட்டும் விலக்கி இப்பொழுது என்னுடைய தூய்மையான இந்த வாக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகமடையுங்கள், கவலையும் கொள்ள வேண்டாம். என்னுடைய வாக்கினுடைய உணர்வு உங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை இறைவன் கவனிக்கச் சொல்கின்றான். என்னிடமிருந்து கவனிக்காத போது உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானமாக அறிந்து கொள்ளுங்கள், நான் என் உள்ளத்தில் எனக்கு நன்மை வேண்டுமே என்று பல சமயங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றேன், வெளியிலும் கேட்கின்றேன் உதவி வேண்டும் என்று. ஊர் மக்கள், உலக மக்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள் யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் யாரை எண்ணுகின்றேனோ அவர்களிடம் கூறுகின்றேன், எனக்கு துன்பங்கள் இருக்கிறது, சுகமாக வேண்டும். அவர்கள் இல்லாத நேரத்தில் தனிமைப்படுத்தும் பொழுது நான் கூறுகின்றேன், எனக்கு சுகமாக வேண்டும் என்று கூறுகின்றேன், என் மனதில் கூறுகின்றேன். அப்படியானால் என் மனதில் இருக்கக்கூடிய இதே எண்ணம் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். தனிமையில் இருக்கும் பொழுது நான் சுகமாக வேண்டும் என்று எண்ணம் கொள்ளும் பொழுது நான் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன்? மனதளவிலும் பேசுகின்றேன், வெளிப்படையாக வார்த்தைகள் அளவிலும் வாய் திறந்து பேசுகின்றேன். வார்த்தைகள் அளவில் பேசும்பொழுது என் முன் யாரோ இருக்கின்றார்கள் கேட்பதற்கு, மனதில் பேசும்பொழுது யார் இருக்கின்றார்கள், யாரிடம் பேசுகின்றீர்கள்? இப்பொழுது நான் உணர வேண்டும், நான் என் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். என் இறைவனுடைய தேவ தூதர்களோடு மறைவானவை நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அங்குதான் பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இறை தூதர்கள், வானவர் தூதர்கள், தேவ தூதர்கள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனதில் நெஞ்சோடு நெஞ்சாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், சுகமாக வேண்டும் இது இறை செய்தி என்று. நாமும் அணுகின்றோம், அவனுடைய உதவி இல்லாமல் இது நிகழ்வதற்கு சாத்தியமே இல்லை. இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு மட்டும்தான் இது சுகமாகும், அவனுடைய கருணை வேண்டுமே என்று விரும்புகின்றோம். இவையெல்லாம் வானவர் தூதர்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து, எண்ணங்களுக்கு பின்னால் இருந்து சுகமான செய்திகளை, உறுதியான அடிப்படை, அதை கொண்டு உங்களுக்கு இறைவனுடைய அனுமதி கொண்டு அறிவிக்கின்றார்கள். நீங்கள் இறைவனுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாக இது இறை பாக்கியம் உள்ள செய்தி, நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நான் என்னுடைய உணர்ச்சிகளை விட்டும், அதாவது எண்ணமும் உணர்வும் கலந்து நான் இப்பொழுது உணர்ச்சிகளுக்குள்ளாகி இருக்கின்றேன். உணர்வு சத்தியமானது, அழகானது, இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு உணர்வாகும். நெஞ்சத்தோடு அது கலந்திருக்கின்றது. என்னுடைய அறிவிலிருந்து வந்த செய்திகள் இருக்கின்றன எண்ணங்களாக. இந்த எண்ணங்கள் உங்களுடைய இறை செய்திக்கு விரோதமாக, இது சாத்தியமில்லை. எனக்கு நிகழ வேண்டிய கேடு நிகழ்ந்தே தீரும், இதிலிருந்து நீங்கள் சுகமாக முடியாது, குணப்படுத்திக் கொள்ள முடியாது, குணப்படுத்த முடியாத நோய் இது, ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துருச்சு, இறுதியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் சொல்லிவிடுங்கள் என்று கூறக்கூடிய அந்த கெட்ட செய்தி. அந்த நேரத்திலும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது, அது மங்கிவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய கூக்குரல் காரணமாக நான் இறந்து போவேன், எனக்கு நஷ்டம்தான், இனி அதுதான் என்னுடைய பாக்கியமாக இருக்கின்றது என்று எப்பொழுது உண்மையான அழகான செய்திக்கு பதிலாக தவறான செய்திகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ என்னுடைய பாக்கியம் எனக்கு பெரிய இழப்பாக மாறிவிடுகின்றது. பாக்கி இருக்கக்கூடிய காலங்கள் அவ்வளவும் பாக்கியமற்ற வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது. பாக்கியமிக்க வாழ்க்கையாகவும் அல்லது பாக்கியமற்ற வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்வது நம்முடைய கைகளில் இருக்கின்றது. நீங்கள் எதனை செய்ய விரும்புகின்றீர்கள் என்பதை நாம் இன்று கவனிக்க வேண்டும். இரண்டு எண்ணங்களில் ஒன்று வேண்டும், அழகானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உணர்வில் நாம் வாழ ஆரம்பிக்கின்றோம். அந்த உணர்வு என்பது நான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ ஆரம்பிக்கின்றேன், எண்ணங்களின் குழப்பங்களை நீக்கிக் கொண்டேன், இப்பொழுது என் மனம் தெளிவாக இருக்கின்றது. தெளிவான நீரோடையில் கலக்கமோ கலங்கங்களோ இருக்காது, கேடுகள் இருக்காது, தவறான பேச்சுக்கள் இருக்காது. உண்மைக்கு புறம்பான எதனையும் நான் நம்பிக்கை கொள்வனாக இருக்க மாட்டேன். என் உள்ளமானது என்னுடைய நெஞ்சத்தை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய எண்ணங்கள் நீக்கப்பட்டு சுகமான உணர்வை, நாளைக்கு என்ன தேவையோ அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புதிய வரவை நோக்கி, எந்தவிதமான அறிவும் தீண்டாத அந்த புதிய வரவு, புதிய வாழ்க்கையை நோக்கி நான் பயணமாகின்றேன். இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். உங்களுக்கு இறைவன் இப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இனி வரக்கூடிய வாழ்க்கை என்னுடைய புறத்திலிருந்து நிகழட்டும். நீங்கள் அந்த வாழ்க்கையை கணக்கிட வேண்டாம், கெட்ட கணக்காக கணக்கிட வேண்டாம், கெட்ட பொருள்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். வீணான எண்ணங்களில், சூன்யத்தில், கற்பனைகள் ஆகி உங்களுக்கு நீங்களே அநியாயம் அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எவற்றை நினைக்கின்றீர்களோ எண்ணங்களாக, அவ்வளவும் வானங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. இனிதான் அது பூமியில் விளை இருக்கின்றது. கெட்ட எண்ணங்களுக்கு கெட்ட விளைச்சல்கள் பாக்கியிருக்கின்றன. பார்வையை கொண்டு பார்க்காதீர்கள். நிகழ இருக்கக்கூடியது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்மையான எண்ணங்களுக்கு நன்மையும் நிகழும், தீமையான எண்ணங்களுக்கு தீமைகளும் நிகழும். நற்செயல்களுக்கு நன்மையே கூடி, தீய செயல்களுக்கு அது போன்றதே அன்றி கூடி கிடையாது. உங்களை பற்றி இறைவன் திருப்தி அடையவான் நீங்கள் நல்ல உணர்வை கொண்டிருக்கும் பொழுது. உங்களை பற்றி அதிருப்தி அடைகின்றான் நீங்கள் கெட்ட எண்ணங்களை கொண்டு உணர்வுக்கு விரோதமாக வாடும் பொழுது. சாட்சியத்திற்கு நீங்கள் உரியவர்களாக இருங்கள், மனதின் சாட்சியத்திற்கு. அங்கு உங்களுடைய தேவ தூதர்கள், இறை தூதர்கள், வானவர் தூதர்கள் உங்களுடைய நெஞ்சத்தோடு கலந்திருக்கின்றார்கள். உணர்வாக ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் வாழ்ந்துவிடலாம் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். உண்மையை கொண்டு வாடும் பொழுது நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். ஆனால் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைக்கு மாறாக எந்த உண்மை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த உண்மைக்கு மாறாக வாழ்வது எனக்கு பிரார்த்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அவ்விதமாக அல்ல. ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறு நான் உணர்த்தப்படுகின்றேன், இது தவறான பேச்சு என்பதை. உங்களைத் தவிர கதியில்லை என்று நான் மனிதர்களிடம் செல்வேன். இது உண்மையா? உங்களுக்கு இது நன்மையாகுமா? நீங்கள் உண்மையை கொண்டு கூறுகின்றீர்களா? இது உங்களுக்கு கதியில்லை என்று. அவர்கள் உங்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கு சக்தி பெற்றவர்களா? அவர்களிடம் 1000 கஷ்டங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் 1000 துன்பங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் 1000 கேடுகள் இருக்கின்றன. அவர்களும் மரணிப்பவர்கள் தான். யாருக்கும் நிலையான வாழ்க்கை இங்கு கிடையாது. மரணம் என்பது என்ற துன்பமான சூழ்நிலையில் நான் மரணிக்கின்றேன். என்னுடைய சுகமான சூழ்நிலையில் நான் அடுத்த வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். நாளைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள் அவ்வளோ பேருமே மரணம் என்ற ஒன்றை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மரணம் இங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் மரணம் தான் என்பதை அறிவார்கள். ஒவ்வொரு மூச்சும் பிரியும் பொழுது மரணம், ஒவ்வொரு மூச்சும் நான் உள்வாங்கும் பொழுது புதிய வாழ்க்கை. அந்த புதிய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு உணர்வு பெறுகின்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு சுகமான ஒரு மூச்சு, நிம்மதி பெரும் மூச்சு, அது உண்மையான உயிர் மூச்சு. அந்த மூச்சில் நாம் வாழ்கின்றோம். பெரும் கவலையில் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்போம். நான் இறந்து கொண்டிருக்கின்றேன். மனம் அமைதியடைய வேண்டும். என்னுடைய நெஞ்சம் குளிர வேண்டும். அந்த வாழ்க்கை பக்கம் நான் செல்ல வேண்டும் என்று. என்னுடைய பாரம் என்னை தாக்கக்கூடாது. என்னுடைய நெஞ்சத்தை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடாது. நிச்சயமாக அது என்னுடைய உடல் வலிமையை நீக்கிவிடுகின்றது. என்னுடைய மனதின் உற்சாகத்தை குறைத்துவிடுகின்றது. என்னுடைய உணர்வுபூர்வமான வாழ்க்கையை உணர்ச்சிக்குள்ளாக்கி கோபங்களும் தாபங்களும் இரண்டுமே கலந்த நிலையில் நான் ஒரு குழப்பவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையை காட்டிலும் மரணமே மேல் என்று கூறக்கூடிய அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நான் என்னுடைய அறிவை மட்டும் நம்பி வாழும் பொழுது அது கடந்த கால அறிவு என்னை இறந்த காலத்திற்கு எடுத்துச் செல்லுமே தவிர வர இருக்கக்கூடிய அழகான நாளைய புதிய வாழ்க்கைக்கு எனக்கு அது அனுமதி தராது. என்னுடைய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் கடந்த கால அறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தவிர நிகழ்காலத்திலும் வாழவில்லை. நான் இன்று மரணித்து விட்டவனுக்கு சமமானவன். நான் இருந்து இறந்து விட்டவனுக்கு சமமானவன். எனவே இந்த இறந்த கால வாழ்க்கையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நான் இறந்துவிட்டேன். நாளைய வாழ்க்கையிலும் நான் என்னுடைய மரணத்தின் வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தவிர சுகமான புதிய வாழ்க்கையை, புதிய தோற்றுதலோடு கூடிய வாழ்க்கையை நான் வாழவில்லை. உணர்வின் பக்கம் நான் திரும்புகின்றோம். உள்ளத்தில் இறைவனுடைய வாக்கு ஒன்று இருக்கின்றது, கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், அவ்வளவுதான். எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? இறைவனுடைய அத்தாட்சியை பாருங்கள். எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பகலில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த கவலையெல்லாம் நீங்கள் தூங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகின்றது. கவலைகளும் அதற்குரிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு தூக்கம் வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்குத்தான் அந்த இரவின் பொழுது உங்களுக்கு உணர்த்துகின்றது. உங்களை உணர்ச்சிகளை நோக்கி உணர்வு, அது மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும். சுகம், மனதின் சுகம், உடலின் சுகத்தை பற்றியோ சூழ்நிலைகளிடையே எனக்கு எதிரான போக்களை பற்றியோ கவலை இல்லை, மனம் சுகமடைய வேண்டும். இதற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். எந்த வேளையில், உங்களுடைய இரவு வேளையில் இந்த உண்மை நமக்கு புலப்படுகின்றது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைத்தால் போதும் என்று கூறுவோமே, அந்த தூக்கத்தை உங்கள் கொடுத்துவிட்டால் மறுநாள் காலையில் அந்த தூக்கத்தினுடைய அடுத்த பகுதி அமைதியும் நிம்மதியும் வேண்டும் என்று கேளுங்கள். கவலைகள் இருக்கட்டும், துன்பமான சூழ்நிலை இருக்கட்டும், அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தூக்கம்தான் வேண்டும், மனம் அமைதி வேண்டும் என்று கூறிய நாம் இப்பொழுது பகல் வேலை வரும்பொழுது அதனையே தொடர்ச்சியாக அமைதியையும் நிம்மதியையும் கேளுங்கள். இருக்கக்கூடிய துன்பங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஒரு மாயை, உங்களை தீண்டாது. உங்களுடைய மனம் இறைவனோடு இருக்கும் வரையில் வானங்களிலும் பூமியிலும் பெரும் நிகழ்ச்சிகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, மறைவானவை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த வாழ்க்கையை உங்களுடைய இறைவன் இப்பொழுது அமைத்திருக்கின்றான். அத்தியாயம் 3 வசனம் 29. உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது மறந்துவிட்ட போதிலும் அல்லது அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக உங்களை படைத்த அந்த இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிகின்றான். சுகமாக வேண்டும் என்று நான் வெளிப்படையாக கூறினாலும் சரி, அதனை நீங்கள் மறைத்து வைத்தாலும் சரி, இரண்டையும் நிச்சயமாக இறைவன் அறிகின்றான். இதில் ஒன்று தவறு, மற்றது நன்மையானது. மனிதர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் உங்களை சூழ்நிலையில் மாற்றுபவர்கள் இல்லை. எனக்கு ஆஸ்துமா ஏற்படுகின்றது குளிர்ந்த காலத்தில், குளிர்காலத்தில், மழை காலத்தில். மற்றவரிடம் சென்று கேட்கின்றேன், எனக்கு ஆஸ்துமா இருக்கிறது, எப்படி குணமாக்குவது? குளிர்காலத்தில் அப்படி தான் வரும்னு சொல்வாங்களே தவிர குணமாக்க முடியாது. அந்த குளிர்காலம் மாறினால் நன்றாகத்தான் இருக்கின்றேன், இந்த சூழ்நிலையை மாற்றுவது யார்? துன்பத்திற்கான சூழ்நிலையை மாற்றுவது, உதாரணமாக கூறுவது, இந்த துன்பத்திற்கான சூழ்நிலையை மாற்றுவது யார்? இவை வானங்களிலும் பூமியிலும் நிகழ வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றப்படுவதற்கு. அந்த நேரத்தில் என் மனம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய மனமும் குளிர்ச்சியாக இருக்கும். அழகான சூழ்நிலைக்கு மனதின் குளிர்ச்சி அதை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் சுற்றி வர அழகான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு விரோதமாகவும், இவனுக்கு பழிவாங்க வேண்டும் என்றும், இவன் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டான் என்றும், இவனால் தான் எனக்கு இந்த கதி என்றும், இவன் எனக்கு வினை வைத்திருப்பானோ, அவன் எனக்கு பாதகமாக இருக்கின்றானோ, நயவஞ்சகமாக இருக்கின்றானோ, யார் எனக்கு விரோதம் செய்து கொண்டிருப்பது என்பதை நான் என் மனதை கொண்டு சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றேன். குளிர்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையில் இங்கு மனம் குளிர வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தவறான பாதையில் நான் அமைந்துவிட்டேன், பெரும் கேடுகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இன்று செலவு செய்து கொண்டிருக்கின்றேன், துன்பங்களை சம்பாதிப்பதற்காக. எந்த சூழ்நிலையிலும் சரி, இந்த மனம் குளிர்ச்சியடைய வேண்டும். இந்த மனம் குளிர்ச்சியடைவதற்காக சூழ்நிலைகளும் மாற வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் அவ்வளவு குளிர்ச்சியானது. எவ்வளவுதான் துன்பமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, மனதில் நான் விரும்பக்கூடியது அழகான வாழ்க்கையை வேண்டும் என்று விரும்பும் பொழுது இந்த குளிர்ச்சிக்காக நான் காத்திருக்கின்றேன். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் சுற்றிச்சூழல், என்னை சுற்றிருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், இயற்கையினுடைய அவ்வளவு அரவணைப்பும் எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இதை நிகழ்த்துபவன் இறைவன். அந்த சூழ்நிலைகளின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உங்கள் மனம் மட்டும் குளிர்ச்சி அடைந்தால் பத்தாது, போதாது. உங்களை சுற்றிலும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அந்த குளிர்ச்சியினுடைய பகுதி உங்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டவர்களாக ஒருபோதும் வாழக்கூடாது. நமக்காக அனுமதிக்கப்பட்ட இந்த மகத்தான பாதையிலிருந்தும் நாம் விலகிவிடக்கூடாது, நம்பிக்கை கொள்ள வேண்டும். அத்தியாயம் 3 வசனம் 29. உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்ததை நிச்சயமாக இறைவன் நன்கறிவான். அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, மறைத்து வைத்தாலும் சரி, இறைவனிடம் ஒன்றுக்கு மிக அழகான ஒரு நற்குறி இருக்கின்றது, மற்றதுக்கு உங்களுக்கு நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய துர்பாக்கியமும் உண்டு. மனிதர்களிடம் நீங்கள் சொல்வது அவர்கள் உங்களை சூழ்நிலை மாற்றுவார்கள் என்று, ஒருபோதும் வானங்களின் மீதும் பூமியின் மீதும் மனிதர்களுக்கு சக்தி கிடையாது, இரவின் மீதும் பகலின் மீதும் அவனுக்கு சக்தி கிடையாது, சூரியன் மீதும் நிழல்கள் மீதும் அவனுக்கு சக்தி கிடையாது, குளிர்ச்சியின் மீதும் வெப்பத்தின் மீதும் அவனுக்கு சக்தி கிடையாது. இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவனுடைய உதவியை நாம் என்றென்றும் அவனைத் தவிர இல்லை என்ற அந்த சத்தியத்தை மறந்துவிட்டவர்களாக வாழக்கூடாது. அவனைத் தவிர கதி இல்லை என்பதுதான் சத்தியம். மனிதர்களிடமும் இந்த தேவைகள் நிறைவேறக்கூடிய சக்தி இருக்கின்றது, படைக்கும் திறன் இருக்கின்றது என்று அவன் நம்புவானையானால் நிச்சயமாக தனக்கு கேடாக. தெளிவாக தெரிந்திருந்த போதிலும் தனக்கு கேடாகவே அதனை அவன் ஆக்கி கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக இது தெளிவாக்கப்படுகின்றது. எந்த ஒரு துன்பமோ கஷ்டமோ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நெஞ்சார உளப்பூர்வமான உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து உணர்வு உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படும் பொழுது சுகமான செய்திகள் உணர்ச்சிகள் அந்த சுகத்திற்கு விரோதமானது. எண்ணங்கள் என்னை பாடாக்கி கொண்டிருக்கின்றன. என்னுடைய அறிவு என்னுடைய எண்ணங்களாக இருக்கின்றன. அந்த எண்ணங்கள் பொய்யானது. கடந்த கால வாழ்க்கையின் அடிப்படையை கொண்டது. அது ஒரு இறந்த காலம். இறந்த காலம் நிகழ்காலத்திற்கும் வராது, நாளைக்கும் அது எழும்பி வராது. இறந்தவர்கள் எப்படி வரமாட்டார்களோ அவ்விதமாகவே இறந்த காலங்களும் அதனுடைய அறிவும் அதில் நீங்கள் கண்ட அனுபவங்கள் எதுவுமே முடிந்து போனது. முடிந்து போனது தான் அது திரும்ப வரப்போவதில்லை. ஆனால் அது திரும்ப வரும் என்று நாம் நம்முடைய பொய்யான அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாயையான வாழ்க்கை. பேயை எப்படி நம்பினால் நம்மை பாதிக்குமோ அதே போன்று சத்தியத்தை மறந்து பொய்யை நம்பி இதுதான் உண்மை என்று எண்ணும் பொழுது அந்த வாழ்க்கையில் நாம் விடப்பட்டு விடுவோம் என்றால் நிச்சயமாக நம்மை இறைவன் கைவிட்டு விட்டான் என்பது. இந்த வாழ்க்கை இன்று நமக்கு மாற வேண்டும். மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் உணரவும் வேண்டும். உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அது உங்களுடைய நெஞ்சத்திற்கு உங்களுடைய மனதிற்கு உங்களுடைய இதயத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கை வாடுங்கள். நிரந்தரமான சுகத்தில் வாடுங்கள். நிலைத்து நிற்கக்கூடிய சுகத்தில் வாடுங்கள். இந்த சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள்கள் அல்ல. என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மனைவி மக்களோ சுகம் இல்லை. அவர்கள் சுகமாக இருந்தால் எனக்கு சுகம். அவர்களுக்கு துன்பம் இல்லை என்றால் எனக்கு துன்பம் இல்லை. எனக்கு துன்பம் இருந்தால் அவர்களுக்கு சுகம் இல்லை. நான் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கும் நிம்மதி இல்லை. சுகம் என்பது மனதின் அடிப்படையா அல்லது நம்முடைய பொருள்களின் சேகரிப்பின் காரணமாக உலக வசதிகளை கொண்டிருப்பதன் காரணமாக சுகம் இருக்கிறதா? எண்ணங்கள் கூறும் உலக வசதிகளும் பொருள்களும் பணமும் இருந்தால் சுகம் என்று. அவ்விதமாக அல்ல. மனதில் அந்த சுகம் நிலைக்க வேண்டும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓபத்தட்டில் வீட்டுலையும் யார் கல்யாணம் ஆகலையோ பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அந்த கவலை இருக்கும். திருமணம் நிகழ்ந்து விட்டால் சுகமாக இருப்பேன் என்று. நிகழ்ந்த பிறகுதான் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகின்றன. அதனையும் பார்க்கின்றோம். துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? திருமணம் பண்ணிவிட்டால் போதும் என்று நீங்கள் இறைவனை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். குழந்தைக்கு தாமதமாகின்றது. குழந்தை பிறந்துவிட்டால் போதும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதன் பிறகு உள்ள கஷ்டங்களும் வேதனைகளும் வேண்டாம் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க அதனை மறந்துவிட்டோம். ஒரு காலத்தவணையின் மீது உங்களுக்கு இறைவன் எது நன்மையோ அந்த நேரத்தை உங்களுக்காக குறிப்பிடுகின்றான். நேரமும் காலமும் என்னுடைய அறிவை கொண்டு நான் பார்ப்பேன் என்று ஜாதகம் பார்க்கின்றோம். அந்த நேரமும் காலமும் இறைவனிடம் இருக்கின்றது, அவனிடமும் இருக்கின்றது என்பதை நாம் அறிய தவறுகின்றோம். எதனை நான் அதிகமாக விரும்புகின்றனோ, அவசரமாக விரும்புகின்றனோ, எவ்வளவு நெருக்கமாக சீக்கிரமாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றனோ அதை அவன் தள்ளி போடும் பொழுது எது நன்மையான நேரம் என்பதை இவன் இறைவன் அறிவான். நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தகுதியையும் பெற வேண்டும். குழந்தையை வளர்க்கக்கூடிய ஞானங்களை பெற வேண்டும். இப்பொழுது நாம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு டாக்டர் இருக்கிறார். குழந்தை டாக்டர், குழந்தை டாக்டர் இவரை கவனித்துக் கொள்வார். அப்படி என்றால் இறைவன் யார்? உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானே அவன் யார்? அதற்கு அறியும் திறனை கொடுத்தானே அவன் யார்? அவனுக்கு பேச்சையும் கற்றுக் கொடுத்தானே அவன் யார்? உங்களுடைய உணர்வுகளையும் அவர்களை மதிக்கும்படி செய்தானே அவன் யார்? உங்களுக்கு பாலை கொண்டு வந்தவன் யார்? அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென துன்பங்கள் தாக்குகின்றன. ஒரு நோய் வருகின்றது, ஒரு வயிற்றுப்போக்கு, ஒரு வயிற்று வலி, ஒரு ஜுரம், ஒரு சளி கட்டி கொண்டு மூக்கடைத்து கொண்டு தூங்க முடியாத நிலையமே பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி அவர்களை நீங்கள் குணப்படுத்த முடியாது. குழந்தை கிடைத்து விட்டது, சுகமாக இருக்க முடியுமா? என்றென்றும் பயம் இருக்கின்றது. எப்படி வளர்க்கப் போகின்றோமோ தெரியவில்லையே, எதுவும் வந்துவிடக்கூடாது என்று இருக்கின்றது. ஆனால் நாம் அதனை கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய டாக்டர்கள் இருக்கின்றார்கள் காப்பாற்றுவதற்கு என்ற அந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. சுயமாக அறியும் திறன் அங்கு கெட்டுவிடுகின்றது. ஞானங்கள் பறிபோய்விடுகின்றன. அறிவை கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அறிவு என்பது நேற்றைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். அந்த நேற்றைய வாழ்க்கையின் அனுபவங்கள் செத்த காலங்கள். நான் இறந்த காலத்தில் வாழ்கின்றேன் அறிவை கற்பிக்கும் பொழுது. செத்துவிட்டவனுக்கு ஏது சுகம்? அறிவை நம்பி வாழ்பவனுக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? அறிவு என்பது நேற்றைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், நேற்றைய வாழ்க்கையினுடைய சுவடுகள், நேற்றைய வாழ்க்கையினுடைய வடுக்கள். இதனையா நம்புவோம் நாம் அறிவு என்று? புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து வைத்துக்கொண்டு ஆனா அவனா கற்றுக்கொண்டு எவ்வளவு கேடுகளையும் நான் என் மனதில் கொண்டு வாழ வேண்டும். மனிதனுடைய அறிவினுடைய பழைய கால கடந்த கால சரக்கிடங்கு அறிவை நான் இப்பொழுது கொண்டு வந்து இதனை நாளைக்கு என்னுடைய அறிவாக நான் அமைத்துக் கொள்கின்றேன். ஒரு அணுவளவு கூட ஒரு சுகத்தை நான் அடைவதற்கு என்னுடைய அறிவு பயன்படாது. ஒரு அணுவளவு சுகம். இது எப்பொழுது நாம் உணர்வோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதிப் பகுதிகளில், என்னுடைய நோய்கள் முற்றிய நிலையில், எந்த மருந்தும் எனக்கு வேலை செய்யவில்லை என்ற அந்த அடிப்படையில், என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் எனக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையின் போது தான் நான் அந்த சுகம் என்பதை உணர்கின்றேன். அமைதிதான் சுகம், நிம்மதிதான் சுகம். என் பொருட்டு யாரும் கவலைப்படக்கூடாது, நானும் கவலைப்படக்கூடாது. மரணம் நிச்சயம் எல்லோருக்குமே. அந்த மரணத்தை யாரும் தடுத்துவிட முடியாது, மிகைத்துவிட முடியாது. அவன் யாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன். விதித்த காலத்தில் விதிப்பவை நடந்து கொண்டு நடத்தியத வேண்டும். ஆகையினால் நான் மரணம் அடையும் பொழுது கவலைப்படுறதுக்கு எவனும் கூடாது. இதை கற்பிக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தார் கற்பிக்க வேண்டும். மரணம் நிச்சயம் என்பதை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருந்தபோது அவர்களுக்கு விவரம் தெரியும் நேரம் வரும்பொழுது முதலில் சொல்லிக் கொடுத்தது பெற்றோர்களை நம்பாது என்பது. உன்னுடைய உணர்வை நம்பு, வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை நீ நம்ப வேண்டுமே தவிர பெற்றோர்களை நம்பக்கூடாது. பெற்றோர்கள் நிச்சயமாக உன்னை விட்டும் தவறுவார்கள், அல்லது நீ பெற்றோர்களை விட்டும் தவற வேண்டியிருக்கும். மரணம் நிச்சயம். இதனை கற்பிக்கின்றோம் பிள்ளைகளுக்கு. 5 வயது 6 வயது இருக்கும்பொழுது கற்பிக்கின்றோம். அப்பா அப்பா என்று வரும்பொழுது கூப்பிடாதே, இறைவனை என்று கூப்பிடு. நான் உனக்காக இருக்க போவதில்லை. உனக்காக பாவனை கேட்க முடியும், உனக்காக இறைவன் அடித்திருந்து தர முடியும். எனக்கு இறைவன் எதை அடித்திருக்கின்றனோ அது இறைவன் புறத்திலிருந்து வரும்பொழுது சுகமானதாக இருக்கும். நான் உன்னை கவனிப்பேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் உன்னை வளர்த்தால் நீ கற்றுவிட்டாய், சுகம் கெட்டுவிட்டாய், அவ்வளோதான். இனி உன்னுடைய துன்பங்களுக்கு நான் ஆளாக நேரிடும், நான் கவலைப்பட நேரிடும். இதனை ஊட்டி வளர்த்ததன் காரணமாக பெரும்பாலும் துன்பங்கள் இல்லை. மரணமே நிகழ்ந்தாலும் அதற்காக வருத்தப்படுவது எவரும் கிடையாது. நிகழ வேண்டியது நிகழ்ந்து தீரும், எந்த நேரத்திலும் நிகழலாம். நான் அதற்கு தயாராகிவிட்டேன், என்னுடைய குடும்பமும் தயாராகிவிட்டது, என்றோ தயாராகிவிட்டது. அதன் காரணமாக இறைவன் திருப்தி அடைந்தான், உங்களை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான். பெரும்பாலும் கவலையும் பயமும் இல்லாமல், அந்த கவலையும் பயமும் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை கவனிக்கின்றேன். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இது இந்த உலக வாழ்க்கையின் சொர்க்கத்தினுடைய பகுதி. இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டால் ஒவ்வொருவருக்கும் அதே உணர்வு தான். கவலையோ பயமோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள். உங்களுடைய அறிவும் தான், உங்களுடைய சூன்யம் தான், சூன்ய அறிவு தான் இந்த கவலைக்கும் பயத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. மற்றபடி உங்களுடைய உள்ளத்தில் நல்ல விஷயங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கின்றது. துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? நல்ல செய்திக்கு என்ன குறை இருக்கின்றது? துன்பம் நீங்கலாம், நீங்காமல் போகலாம் என்று இருக்கிறதா? நீங்கியே ஆக வேண்டும் என்று இருக்கின்றதா? இந்த நீங்கியே ஆக வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்போன் யார்? இது நீங்கவே நீங்காது, நீங்கள் உங்களுடைய கடைசி நிலைக்கு வந்துவிட்டீர்கள், இந்த நோய் குணப்படுத்த முடியாது என்று கூறக்கூடிய மக்கள், டாக்டர்கள், நீங்கியே ஆக வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த உணர்வு, இதை பேசுவது யார்? எனக்கு வேண்டும் என்று நான் மனதளவில் எண்ணுகின்றேன், நான் யாருக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றேன்? அந்த மகாசக்திக்கு நான் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எங்கு தவறுகிறது என்றால், மனிதர்களிடம் சென்று ஊர் மக்கள் உலக மக்கள் போவதன் காரணமாக செத்த பிணத்திடம் போய் கேட்கின்றேன், பிண அறிவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேட்கின்றேன், டாக்டர்கள் என்று ஊர் கூறிக்கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பிணங்கள். அவர்களிடம் சென்று மரணம் அடைவதை நான் விரும்பவில்லை. துர்மரணம் என் இறைவன் என்னை படைத்தான், அவனிடமே நான் திரும்பச் செல்வேன். அவனுக்காக என்னுடைய நேரம், எனக்காக குறிப்பிடப்பட்ட நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது. இப்பொழுது அந்த நேரத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். டாக்டர் கூறிவிட்டார்கள், 3 மாதம் 4 மாதம் என்று கூறிவிட்டார்கள். இறைவனுடைய கணக்கில் அது 30 வருடங்கள் 60 வருடங்கள் என்று இருக்கும். நீங்கள் அறிய மாட்டீர்கள். இறைவன் அறிவான். எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கை எனக்கு என்னுடைய கையில் இருக்கிறது என்று? இப்படியே உணர்வு கூறுகிறது, உங்களுடைய நாளைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இல்லை, உங்களை படைத்திடம் இருக்கிறது என்று உங்களுடைய அறிவு கூறுகின்றதா? என்னிடம்தான் இருக்கிறது என்று கூறுகிறதா? மனிதர்களிடம் நாளைய வாழ்க்கை இருக்கின்றதா? ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா? இறைவனிடம் இருக்கிறதா? இறைவனிடம் இருக்கிறது. என்னிடம்தான் இருக்கிறது என்று கூறுகிறானால் நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய எண்ணம் சுகமாக இருக்க வேண்டும், அமைதியுடன் வாட வேண்டும், துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும். நீக்கிக்கொள்ள முடியுமோ உங்களால்? அப்படி என்றால் நீங்க வேண்டும் என்ற நாளைய செய்தி அறிவிப்பது யார்? என்னிடம் இல்லை, நான் விரும்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன், வேண்டுகின்றேன். வேண்டும் எனக்கு நாளைய நல்ல வாழ்க்கை வேண்டும். வேண்டும் என்பது வேண்டுதல், பிரார்த்தனையாக அமைந்துவிட்டது. நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்து கொண்டாலும் வெளிப்படுத்தினாலும் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிகின்றான். நான் உள்ளத்தில் உள்ளதை நம்பும் பொழுது இறைவனை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகு மனிதர்களிடம் சென்று கேட்கின்றேன், அவர்கள் இதற்கு விரோதமாக பேசுகின்றார்கள். அந்த மனிதர்கள் டாக்டர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பகிரங்கமான விரோதிகள் என்று நான் பார்க்க வேண்டுமா, அல்லது எனக்கு உதவி செய்வர்கள் என்று நான் பார்க்க வேண்டுமா? பயப்பட வேண்டும். மனிதர்களை நம்பி நான் செல்லும் பொழுது என் இறைவன் என்னை கைவிட்டுவிடக்கூடாது என்று நான் பயப்பட வேண்டும். இதற்கு பேர் பயபக்தி. இறைவனுடைய வாக்கை நான் பக்தியுடன் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் மனிதர்களிடம் சென்று நான் உதவி தேடினேன். உதவி தேடும் பொழுது அவர்கள் நாளைய வாழ்க்கை எனக்காக தீர்மானிப்பவர்கள் என்று. இது அசத்தியத்தின் பாதை. பெற்றோர்களையும் நம்பக்கூடாது, பிள்ளைகளையும் நம்பக்கூடாது, ஊர் உலக மக்களையும் நம்பக்கூடாது. மனிதர்களிடம் நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நாளைய வாழ்க்கை எனக்காக புதிய வாழ்க்கையாக விடிய வேண்டும். அந்த புதிய வாழ்க்கையை வானங்கள் முதலாக பூமி வரையில் நிகழும் நிகழ்ச்சிகளாக இறைவன் அமைக்கின்றான். வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான், வீணுக்காக படைக்கப்படவில்லை. ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டுவிட்டால், சுகமான செய்தி, நெஞ்சார நான் விரும்புகின்றேன், இது நிகழவே வேண்டும் என்று. இப்பொழுது மனிதர்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சுகமான அந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று எப்பொழுது இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா? உங்களுடைய மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி, நிம்மதிக்கு மேல் அமைதி, அமைதிக்கு மேல் அந்த நிதர்சனமான உலகத்தினுடைய இன்பமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, துன்பங்கள் நீக்கப்பட்டு எந்த விதத்தில் எந்த துன்பங்களும் தெரியாது. அவ்வளவு துன்பங்கள் நிகழ்ந்தால் அந்த துன்பங்கள் நீக்கப்பட்டு அதில் இன்பமான சூழ்நிலை அமைந்தால் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை வேண்டும் என்று இப்பொழுது விரும்புங்கள். யாரிடம் இருக்கிறது இதற்கான தகுதி? உங்களிடமா அல்லது மனிதர்களிடமா? யாரிடம் இருக்கிறது? நிச்சயமாக யாரிடமும் இல்லை என்று இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கை எங்களிடம்தான் இருக்கிறது என்று நீங்கள் கூறக்கூடிய நீங்கள் எப்படி இந்த விருப்பத்தை வைத்திருக்கலாம்? என்னால் முடியாது என்று இருக்கும் பொழுது இந்த விருப்பத்தை அடித்துவிடலாமே. எந்த காலத்திலும் என்னுடைய குடும்பத்தில் துன்பங்கள் நிகழக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை அடித்துவிடலாம் என்று முடியுமா? இறைவன் யார் என்பது இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டறியுங்கள். நான் விரும்பக்கூடிய சுகம் இங்கிருக்கிறது. இறைவன் அளித்த சுகம் மனிதர்களின் காரணமாக இது கெட்டுவிட்டது, பாழாக்கப்பட்டுவிட்டது. இறைவனை நான் தடுத்து விட்டேன், நீ ஒதுங்கிக்கொள், நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்று. என்னுடைய சவக்கிடங்கு அறிவு என்னை காப்பாற்றும். என்னுடைய சவக்கிடங்கு அறிஞர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவர்கள், ஸ்பெஷலிஸ்ட்டுகள், அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். அவர்களிடம் சென்று நான் முடிவாக அடைந்தது 0. என்னால் முடியாது என்று கைவிடிக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும். அப்பொழுதும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் அங்கு இருக்கும். இதுதான் வேதனையின் ஆரம்பம். சுகமான செய்தியை கொண்டு எப்படி உங்களை வேதனைப்படுத்துகிறேன் என்பதை பாருங்கள். நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். இவ்வளவுதான் என்னுடைய வாக்கு. நன்மையைத்தான் சொன்னேன், நம்புங்கள் என்று. சுகமான செய்திதான் கூறினேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று கூறினேன், நம்பினீர்கள். எதை கொண்டு? நாளைய வாழ்க்கையை கொண்டு அவர்களை நம்பினீர்கள். நாளைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இல்லை என்பதை பரிபூர்ணமாக எந்த இரண்டு கருத்துக்கு இடம் வேறுபட்ட கருத்துக்கு இடமில்லாமல் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்பதை, அடுத்த மூச்சு உங்களிடம் இல்லை, அடுத்தது என்ன நிகழும் என்று தெரியாது. நன்மை நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றோம், அதன் காரணமாக நன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழும் நிகழ்ச்சிகள் எல்லாம் வானங்களிலும் பூமியிலும் இணைந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை இரண்டிலும் பதிவாகின்றன. என்னுடைய ஏற்புதலும் என்னுடைய மறுப்பும், இறைவனுடைய வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேனா அல்லது எனக்கெல்லாம் தெரியும் என்று அவனை மறுத்து என்னுடைய அறிவை கொண்டு நாளை என்னுடைய கையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை என்று நான் சொல்லும் பொழுது நான் அறிவுள்ளவனா அல்லது மதிகட்டவனா? நாளைய வாழ்க்கை என்னை மிதிக்கின்றது என்று இன்று நீ கூறும்பொழுது நாம் அறிவுள்ளவர்களா அல்லது அறிவற்றவர்களா? என்னுடைய முயற்சியில் தான் நாளைய வாழ்க்கை இருக்கிறது என்று கூறும்பொழுது நான் முட்டாளா இல்லையா? மூடர்கள் சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக அறிவை கொண்டு நான் வாழ்ந்துவிடுவேன் என்று அந்த எண்ணத்தை நாம் இன்று முதலாக கைவிட வேண்டும். இன்று என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது, இப்பொழுது இந்த நொடிப்பொழுதில் மாறுகின்றது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வித்தியாசமாக எதனையும் கூறவில்லை. எது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான அம்சமாக நீங்கள் உணர்கின்றீர்களோ அது உங்களிடம் இல்லை என்று கூறக்கூடிய சத்தியத்தை கொண்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வகுப்பில். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நிச்சயமாக அவன்தான் அந்த சத்தியத்தை இறக்கினான். அந்த சத்தியம் நிச்சயமாக அவன் படைக்க தகுதியானவன் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். அவன் தகுதியுள்ளவன் இல்லை என்பதை என்னுடைய அறிவின் பெருமையை கொண்டு நிராகரிக்கின்றேன். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து என்னை படைத்தவன் அவன். இந்த வானங்களையும் பூமியையும் ஒன்றுமில்லாத வெற்றிடத்திலிருந்து தான் படைத்தான். நம்மையும் படைத்து இந்த வானங்களையும் பூமியையும் நமக்கு சாதகமாக சூழ்நிலைகளாக அவன் அமைய செய்தான். அவை அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகமாக அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறும் அவர்களுடைய மறுப்பிற்கு விரோதமாகவும் தங்களுக்கு தாங்களே ஆக்கின்றார்களே, அதுக்கு தகுந்த அளவு நான் என்னுடைய படைப்பாளனை நான் விரோதிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறும்பொழுது நான் கடவுளாக ஆகிவிட்டேன். நாளைய வாழ்க்கை தன்னிடம் இருக்கிறதாக யார் எண்ணுகின்றார்களோ அவர்கள் கடவுள்கள். இது உண்மைதானே? சின்ன விஷயந்தான். நான் கடவுளா? கடவுள் தான் கடவுளா. என் மனதை நான் படைக்கவில்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மனதிற்குரிய துன்பம் என்னை நானே கொலை செய்து கொள்கின்றேன். அடுத்தவன் என்னை கொலை செய்வது கொலை குற்றம் என்று கருதும் பொழுது என்னை நானே கொலை செய்கின்றேன் என்று இருக்கும்போது எவ்வளோ பெரிய குற்றம்? கத்தியை கொண்டு சுடணும் அல்லது அருவாலை கொண்டு வெட்டணும் அல்லது துப்பாக்கியால் சுடணும், ஏதோ ஒன்று. ஆனால் எதுவுமே தேவையில்லை. உங்கள் மனதினுடைய ஒரு அடைக்கழிப்பு போதும் நான் என்னை கொண்டு விடுவதற்கு. இதைவிட அநியாயம் என்ன இருக்க முடியும்? என்னுடைய அறிவு முற்றுப்புள்ளி ஆகும் பொழுது இறைவனையும் நான் என் பெருமையின் காரணமாக தடுத்துவிட்டேன், நீ விலகு என்று. எல்லாம் என் கையில் இருக்கின்றது, என் முயற்சி தான் முக்கியம் என்று தடுத்துவிட்டேன். அப்படித்தான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், உன்னால் முடியும் தம்பி என்று. மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். எதுவுமே முடியாது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். வீணான மக்கள் பொய்யான வார்த்தைகளை கொண்டு நமக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து உசுப்பேத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி உன்னால் முடியும் என்று, மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்று தன்னம்பிக்கையை அதிகமாக ஊட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை மட்டும்தான், அது தன்னம்பிக்கை என்று ஒன்று கிடையாது. நம்பிக்கை என்று சொன்னாலே என்னால் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை, முடியும் என்று நம்புகின்றேன். இதுதானே தன்னம்பிக்கை? நான் ஒரு வியாபாரம் வச்சுருக்கிறேன், தன்னம்பிக்கையோடு போகணுமா கஸ்டமர் நம்பி போகணுமா? எந்த நம்பிக்கையோடு போக போகிறீங்க? ஒரு வேலை பார்க்குறேன், பாஸை நம்பி போகிறேன்னா என் சொந்த உடம்பை நம்பி போகிறேன்னா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், அங்கே கற்றுத்தர கல்வி டாக்டர் வாத்தியார் நம்பி போகிறேன்னா நான் என்ன நம்பி போகிறேன்னா? எப்படி தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்கிறது? தன்னம்பிக்கை என்பது அடுத்தவங்க காலில் நிற்கக்கூடாது. உங்கள் காலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க காலை பிடிச்சுன்னா வாழ வேண்டியிருக்கு. இன்றைக்கி மக்கள் மக்கள் நம்பி தான் வாழ வேண்டியிருக்குது. தனியாக வாழ்ந்துட முடியுமா? முடியாது. தன்னம்பிக்கை எப்படி? ஒரு காட்டில் நெடுக்காட்டை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பாலைவனத்தை கொண்டு போய் விட்டுட்டா தன்னம்பிக்கை அங்கே வேலை செய்யுமா? யாராவது ஆளுங்க இருக்காங்களா பார்க்குறதுக்கு? பார்த்தாலே போதும், ஒரு ஜனநல மட்டம் பார்த்தாலே போதும், எனக்கு மனசுக்கு அமைதி கிடச்சிருமே. அப்படி என்றால் நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை மட்டும்தான் யாருக்கு முடியுமோ நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு அழகான ஒரு தேவைகளை உருவாக்கித்தர அவன் ஒருவன் தான் நம்பிக்கைக்குரியவன். மற்றபடி எனக்கு அந்த ஆற்றல் இருந்தால் நாளைய வாழ்க்கையை இன்றி நிகழ்த்தி கொண்டு போகலாம். எதுக்காக நம்பணும்? தன்னம்பிக்கை என்பது எவ்வளோ ஒரு மாயையான வார்த்தை, பெருமைக்குரிய வார்த்தை. ஒருத்தன் உசு பேத்தி விட்டுட்டு அவனை காலி பண்ணுற வாழ்க்கைங்கிறது என்ன நம்பிக்கை இருக்குது? நம்பிக்கைன்னு சொன்னால் உங்களை முடியாதுன்னு அர்த்தம். நாளைக்கு பார்க்கலாம், நல்லதாக நடக்கும்னு நான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன் நம்புகிறேன். என்ன நம்புறீங்க? நாளைக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இது பேர் நம்பிக்கை. நடக்காமல் போயிட்டால் என்னுடைய முயற்சி தோற்று போச்சு. அப்படின்னா நம்பிக்கை என்பதற்கான அந்த அடிப்படை நீங்கள் நம்பினீர்கள், உங்களை அது பொய்த்து விட்டது. இன்னமும் நீங்கள் முயற்சிகள் இப்பொழுது நன்மையாக நடக்க வேண்டுமே, நன்மையாக நடக்க வேண்டுமே என்று முயற்சிக்கின்றீர்கள். அது நடக்க வேண்டுமே என்பது வேண்டுதல், இறைவனிடம் செல்கின்றது. அதன் காரணமாக ஒரு பகுதியை உங்களுக்காக தருகின்றான். நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னுடைய முயற்சியின் காரணமாக இது என்று. அவ்விதமாக அல்ல. இறைவன் உங்களை மன்னித்து வேண்டுமே என்று நீங்கள் வேண்டியதன் காரணமாக ஒரு சொற்பத்தை உங்களுக்கு கொடுத்தான். அதில் உங்களுக்கு மீண்டும் பெருமை வந்துவிட்டது. என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய முயற்சியும் என்னுடைய அயராத உழைப்பும் எனக்கு கொடுத்தன என்று. எது உண்மை? ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நல்லதாக நடக்கணுமேங்கிற என்ன இருக்கா இல்லையா? நன்மையாக முடியணுமே என்ன இருக்கா இல்லையா? ஏன் முடியணுமே அந்த எண்ணம் வந்தது? எப்படி உங்களை அறியாமல் அந்த பிரார்த்தனை அமைத்தது? அந்த பிரார்த்தனை அமைத்தது யார்? உங்கள் இறைவன். நீங்கள் நன்றுணர்வு பெற வேண்டி பயத்தை கொண்டிருக்கின்றீர்களே, ஏன் அந்த பயம்? நம்பிக்கை கொள்ளும்போது உங்களுக்கு முடியும் என்ற நம்பிக்கை கொள்ளும்போது எதற்காக அந்த பயம்? எதற்காக அந்த வேண்டுதல் இருந்தது என்பதை கவனிக்க வேண்டி. நம்பிக்கை இருந்தால் முகத்தில் செழிப்பாக இருக்கணும். ஏன் கவலை இருக்குது? ஏன் என்னுடைய முயற்சி பலனிக்கணும்? ஏக்கம் ஏன் வந்தது அங்கே? நாளைக்கு பார்க்கலாம், என்ன எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஏன் வந்தது? நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை மட்டும்தான், தன்னம்பிக்கை என்பது இல்லை. அந்த இறை நம்பிக்கையை தன்னுடைய நம்பிக்கையாக நாம் ஆக்கி கொண்டோம். இங்குதான் நாம் கடவுளாக மாறுகின்றோம். நாளைய வாழ்க்கை என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்று நிச்சயமாக அடுத்த மூச்சு உங்களிடமில்லை என்பதை நீங்கள் இன்று பயந்து கொள்ள வேண்டும். பயபக்தியுடையவர்களாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கின்றான். அட்டகாசத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. இப்பொழுது நாம் சில சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த சுகத்திற்கான காரணம் நம்மை அறியாமலேயே நாம் வேண்டியதுதான். வானங்களில் பதிவாகிவிட்டன நீங்கள் வேண்டியது அவ்வளவும். அதை உணர்ந்திருந்தால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக சுகத்தோடு வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றோம். அந்த பலன் அடையும் பொழுது அதற்கு முன்பாக பயத்தோடு நடக்க வேண்டும் என்று வேண்டினீர்களே, அதற்கு என்ன பொருள்? பரீட்சை எழுத சாதாரணமாக அற்புதமான இந்த பரீட்சை எழுத போகிறாங்க, பயந்து பயந்து போகிறாங்க. யார் இன்றைக்கி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்களோ அவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பயந்தாங்களா இல்லையான்னு கேட்க சொல்லுவோம். நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனேன்னா அல்லது கடவுளை வேண்டிட்டு போனேன்னா கும்பிட்டு போன்னு சொன்னாங்களா? பயபக்தியோடு போனானா இல்லையா? அதன் காரணமாக அவனுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து ஒரு சாதாரண அற்பத்தனமான ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தா நான் கடுமையாக உழைச்சேன், எங்கள் அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க, எங்கள் டீச்சர் எனக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்க, எனக்கு எல்லோரும் உதவி செஞ்சாங்க, அதன் காரணமாக நான் படிச்சு எழுதுனேன், நல்லா எடுத்துட்டேன். இது போதும் அவன் கேட்டுக்க. தரித்திரம் பிடித்த வாழ்க்கைக்கு காரணமே சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் சம்பாதித்தேன் என்று கூறிய காரணமாகத்தான். இந்த தரித்திரம் என்றுமே என்னை தீண்டக்கூடாது என்றால் என் இறைவன் என்னை மன்னித்து அருள் புரிந்ததற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற வேண்டும். அந்த பயபக்தியும் அந்த புகழும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே. ஒரு பயம் இல்லாமல் இன்று நீங்கள் வாழ்ந்துகிறேன்னு சொன்னால் நாளைக்கு பெரும் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். உங்களை அறியாமலேயே பயம் இருக்கின்றது. அந்த பயம் பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் இறைவன் அமைக்கின்றான். அவன் அருளாளன் என்பதற்கு இதற்கு நிகரான ஒரு உதாரணம் கிடையாது. எப்படி நாம் நம்முடைய உணர்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மதியற்றவர்களாக இருந்த போதிலும் உங்கள் மீது கருணை புரிவதை இறைவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். அத்தியாயம் 3:24 உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். எல்லார்ட்டையும் பயம் இருக்குது இப்போது நாளைய வாழ்க்கையை பற்றி. என் கையில் தான் சொல்லும்போது ஏன் பயம் இருக்குன்னு? நாங்கள் நம்ம நல்லதானே விரும்புவோம், நமக்கு கெட்டதை விரும்ப போகிறோம் இல்லையே? நீங்கள் கடவுளா இறைவன் கடவுளாங்கிறது ரெண்டு தான். இறைவன் கடவுளாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தின் உணர்வை ஆசீர்வாதங்களை கடவுளுடைய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாடுங்கள். கடவுளை உருவமாக்கி கொண்டு நான் கடவுளை படைக்கக்கூடாது. கடவுளுக்கு இங்கு இடம் கிடையாது என்று அவனை வெளியே தூக்கி போட்டுவிட்டு எனக்கு மசூதிகளில் அல்லாஹ் இருக்கின்றான், ஜீசஸ் சர்ச்சுகள் இருக்கின்றார், கடவுள்கள் கோயில்கள் இருக்கின்றன என்று நமக்கு கற்பித்த அந்த பகுதியை நீக்கிக் கொண்டு கடவுளை இங்கிருந்து வெளியே தூக்கி போடக்கூடாது, அவனுக்கு ஒரு கட்டிடம் அமைக்கக்கூடாது. பிறகு கடவுளுக்கு கட்டிடம் அமைக்கிறதுக்காக வேண்டி ஊர் போல பிச்சை எடுக்கிறது. அப்போ அவன் கடவுள் வெளியே நிற்கிறார், தெரு நிற்கிறார், அவருக்கு கட்டணம் கட்டி கொடுக்கணும். இவ்வளவு கேவலத்திற்கு பிறகும் இன்னமும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய நச்சியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இதற்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று நாம் உணர வேண்டியதெல்லாம் என்னுடைய துன்பங்கள் நீங்குவதற்காக, என்னுடைய நன்மைகள் என்னுடைய குடும்பங்களில் பெருகுவதற்காக, அந்த குடும்பத்தின் கண் குளிர்ச்சி என் இதயத்தின் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும், எனக்காக வானங்களிலும் பூமியிலும் எந்த ஒரு துன்பமும் நிகழக்கூடாது என்பதிலும் உங்களுடைய இறைவன் கருத்தாக இருக்கின்றான். இன்று நான் கடவுள் இல்லை என்று கூறுங்கள். நான் உன்னை படைப்பவன் இல்லை, நீ என்னை படைத்தாய். இப்பொழுது எனக்காக படைப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றாய். சுகமான வாழ்க்கையினுடைய பிற்பகுதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்று முதலான பிற்பகுதி பாக்கியமிக்கதாக இருக்க வேண்டும். நான் இறைவன் தான் என்று கூறும் பொழுது அந்த பாக்கியமிக்க வாழ்க்கை துர்பாக்கியமாக ஆகிவிடுது. பாக்கியுள்ள வாழ்க்கை நிச்சயமாக மனிதர்களை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை இன்று எனக்காக நான் ஆக்கிவிட்டதன் காரணமாக அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு வர முடியாது. ஏனென்றால் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்ற அடிப்படைக்கு ஆகிவிட்டது. பணம் வேண்டுமென்றால் தொழில் வேண்டும், வேலை வேண்டும், வேலை வேண்டும் என்றால் படிப்பு வேண்டும், படிப்பு வேண்டும் என்றால் என் குழந்தையை காலையிலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், நான் என் குழந்தையும் பிரிஞ்சிடணும், நான் என் வேலைக்கு தொலைஞ்சிடணும், என் மனைவி என் ஆரோக்கியத்துக்கு போயிடணும், என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கெட்ட படிப்பு படிக்கணும். இந்த விஷயத்திலிருந்து இன்று நாம் விலக முடியாது. மிகவும் அதில் மூழ்கி போய்விட்டோம். இப்பொழுது ஒரே ஒரு வழி இருக்கின்றது. என் இறைவனே, இந்த துன்பங்களிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாய். புதிய அறிவை கொண்டு, புதிய ஆற்றலை கொண்டு என்னை நீ வெளிப்படுத்துவாயாக. அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது, ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது, ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது எப்போ வேணாலும் புதிய ஞானங்களோடு புதிய கண்டுபிடிப்பக்கூடிய அந்த மிகப்பெரிய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய இருதயத்தில் புகுத்தப்படும் ஒரு நற்செய்தி, ஒரு அழகான செய்தி, ஒரு கண்டுபிடிப்பிற்குரிய பெரும் ஆற்றல் அந்த குழந்தைகளுக்கு அறிவிக்கப்படும். தனித்தனிய முறையை நம்புங்கள். அப்பொழுது இவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒன்று உங்களுடைய உலக மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் அவ்வளவு பேரும் உங்களை நாடி வருவார்கள், உங்களுக்கான சன்மானத்தை கொடுத்து அவருடைய அறிவை வாங்கி சொல்வதற்காக வேண்டி. இன்று வரையில் ஒருத்தர் கூட கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிப்பாளர் மாறுவதற்காக வேண்டி. தமிழை பரப்புறோம், தமிழை பரப்புறோம் சொல்கிறோம், நம்ம இங்கிலீஷை படிச்சுட்டு இருக்கோம், ஏன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாலும் அங்கே கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அந்த பாஷையில்தான் நம்ம அதை விளங்க வேண்டியிருக்குது, அதுக்குரிய பொருள்களை அதனால் படிச்சுட்ருக்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் இங்கே நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் உருவாக வேண்டுமென்றால் உலகத்திற்கு அவ்வளோ பேரும் தமிழை கற்றுத்தருவோம். தரிசனம் படித்து இங்கிலீஷை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானமே இல்லாத வெறும் பொருளிப்படக்கூடிய இந்த இங்கிலீஷை படித்து வச்சுக்கிட்டு பெருமை வேறு எனக்கு பேச தெரியும்னு சொல்லிட்டு, உனக்கு பேசத்தான் தெரியும், வாழ தெரியாது. நாம் பேச்சில் சீமான்களாக இருக்க வேண்டாம், வாழ்க்கையில் சீமான்களாக இருக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள், நீ செத்த அறிவை படிக்க செல்கின்றாய், வரும்பொழுது இறைவனுடைய ஆற்றலோடு திரும்பி வா. பிரார்த்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும், பிராப்தமும் அப்படித்தான் அமையும். இந்த நாசமாக போன காலேஜில் போயிட்டு கல்லூரியில் போயிட்டு ஃபஸ்ட் மார்க் வாங்காத அந்த திமிழ் வந்துச்சுன்னா அத்தோடு உனக்கு சீலிங், அதுக்கு மேலே வாழ்க்கை கிடையாது. கண்டவன்ட்டு போயிட்டு வேலை செய்ய வேண்டியது, கூலி வேலை பார்க்குறது தான் இந்த படிப்பு உபயோகப்படும், பணம் சம்பாதிக்கிறது வேறு எதுக்கும் உபயோகப்படாது. ஆக நாம் தேடிக்கொண்ட இந்த வாழ்க்கையில் இருங்கள். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்லுங்கள், வாங்கட்டும், ஆனால் இறைவனை நம்ப சொல்லுங்கள். அந்த இறையாற்றலில் விளங்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கள். இறைவன் என்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கொண்டிருங்கள் அவர்களுடைய மனதில். அவர்களுடைய மனம்தான் கோவில் என்பதையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள். மசூதியோ சர்ச்சோ கோயில்களோ அல்ல என்பதை அறியுங்கள். அதில் நீங்கள் கண்டுபிடித்த உங்களுடைய கட்டிடங்கள் இருக்கின்றன. இறைவனை அமைப்பதற்கு நிச்சயமாக அவன் இருக்கப் போவதில்லை, அவனுக்கு வேண்டியது உங்களுடைய உள்ளம்தான். எது வேண்டும் இறைவனுக்கு? நீங்கள் அவனுடைய அவனுக்கு பயபக்தியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அவனிடம் பிரார்த்திக்கின்ற தேவைகளுக்காக வேண்டி எங்கே பிரார்த்திக்கிறீங்க? இங்கேயா கட்டிடங்களில் போய் பிரார்த்திக்கிறீங்களா? இறைவனுக்கு தேவை உங்களுடைய உள்ளமா அல்லது உங்களுடைய உடம்பு எங்கே இருக்குங்கிறது முக்கியமா? எது முக்கியம் இறைவனுக்கு? இறைவனை நாம் போற்றுவது, இறைவனிடம் நாம் வேண்டுவது உண்மையானால் அந்த இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றானா, நீங்கள் இருக்கும் இடங்களை கவனிக்கின்றானா? மக்காவில் இருக்கீங்களா, திருப்பதி இருக்கீங்களா, வேளாங்கல் இருக்கீங்களா பார்க்கலானா, உங்களுடைய உள்ளத்தில் என்னை மட்டுமே நம்பக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதா என்று பார்க்கின்றானா? எனக்குரிய பயபக்தி இருக்குதா என்று பார்க்கின்றானா? எங்கே நீங்கள் அமர்ந்திருக்கீங்கன்னு பார்க்கலானா? உள்ளம், உள்ளத்திற்கு நிகரான கோயில் கிடையாது. அங்கு இருந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உணர்வாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவை கொண்டு அவற்றை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள், நிகழாது என்று புறக்கணிக்கின்றீர்கள். இதற்குரிய தீமைகள் உங்களுக்காக உருவாகி வரும்பொழுது எதனை நான் என்று அறிவித்தேன் சூசகமாக அந்த சூழ்நிலை அன்று உருவாகி இருக்கின்றது. உங்களுடைய தீமைகளாக நீங்கள் போக்கிக் கொள்பவர்கள் இல்லை, அதற்கு அடையாளம் காண்பவர்களும் இல்லை. அது என்ன என்பதை இப்பொழுது அதை விரும்புவீர்கள், வேண்டி விரும்புவீர்கள், எனக்கு சுகத்தை கொடு என்று. இதுதான் பல காலங்களுக்கு முன்பு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தன்னம்பிக்கை என்ற அந்த தரித்திரம் பிடித்த வார்த்தையை நீக்கிக் கொள்ளுங்கள். என் முயற்சி என்ற அந்த சூதாட்டத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். முயற்சி செய்து பார்ப்போம், எனக்கு சாதகமாக நிகழலாம், பாதகமாக நிகழலாம். இது சூதாட்டம். சூதாடிகளை தெருவு கொண்டு வருமா, தெருவு கொண்டு வராதா, அவர்களுடைய போக்கு. என்னுடைய முயற்சி என்பது ஒரு சூதாட்டம் உண்மையானால் நான் பிழைப்பேனா இல்லை என்பது தெரியாத முயற்சி பார்க்கின்றேன் என்பது இது சூதாட்டமா இல்லையா? இந்த முயற்சி உங்களை தெளிவு கொண்டு வரும். முயற்சி தெருவினையாக்காது, முயற்சி தெருவினையாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். உலக மக்களை பின்பற்ற வேண்டாம், தரித்திரம் இறைவனை மட்டும் பின்பற்றுங்கள் வேண்டும் என்ற அந்த வாக்கை பின்பற்றுங்கள். புதிய வாழ்க்கை உங்களுக்காக அமையிருக்கின்றது. இந்த புதிய வாழ்க்கையில் உங்களுடைய இன்று முதலான வாழ்க்கை புதிய படைப்பாகவும், அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் நிகழ்ச்சிகளாக, அழகான நிகழ்ச்சிகளாக நிகழும். கண்களின் குளிர்ச்சிக்கும், உங்களுடைய உள்ளங்களின் குளிர்ச்சிக்கும், உன் குடும்பத்தாரின் நன்மைகளுக்கும், உங்களுடைய சமூகத்தாரின் தேவைகளுக்கும் உரிய பாதை அதில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் சிறப்பான கனவான்களாக வாழ வேண்டும், குணவான்களாக வாழ வேண்டும். மனிதர்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டும் விலகுகின்றோம். பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் அனுப்பும் பொழுது நன்றறிவோடு திரும்பி வா என்று கூறுங்கள். இறை உணர்வை கற்றுக்கொடுங்கள். பள்ளிவாசல்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ செல்லக்கூடாது. உங்களுடைய உள்ளம்தான் உங்களுடைய கோயில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கற்பித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு பயபக்தியை தானே இறைவன் ஊட்டுவான். மசூதி கூட்டு போயிட்டு இங்கே தான் இல்லை, இங்கே தான் ஜீசஸ், இங்கே தான் கடவுள், எத்தனை கடவுள், ஒன்றா மூணா, இங்கே இருந்தால் தான் ஒரு கடவுள் ஆகும், வெளியில் இருந்தால் தான் பார்க்கறதுலாம் கடவுள், 33 கோடி கடவுள் ஆயிருப்பேன். இவையெல்லாம் உண்மையாக இருந்தால் எதற்காக உள்ளம் என்று வைத்திருக்கின்றீர்கள், எதற்காக உள்ளத்தில் வேண்டுகின்றீர்கள் என்று திணிக்கொள்ளுங்கள். வெறும் பேச்சு தான் இருக்க வேண்டும், மிருகங்கள் மாதிரி பேன் பேசிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சத்தியமான பேச்சு உள்ளத்தோடு நிற்க வேண்டும் என்று வெளியே வரக்கூடாது. சத்தியமான செயல்கள் வெளிப்பட வேண்டும், அந்த காரியங்களுடைய சத்தியங்கள் வெளிப்பட வேண்டும். நம்புங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய குழந்தைகளும் நல்லறிவு பெற்ற கண்டுபிடிப்பாளர்களாக வெளியே வர வேண்டுமே தவிர 20 வருஷம் படிச்சுட்டு சக்கையாக புடிஞ்சு வெளியிடக்கூடாது. அதுக்கு முன்பாகவே 10 வயசு 12 வயசு 5ஆம் கிளாஸ் ஆனால் படிக்கும் வெளியே வரணும் புதிய அறிவோடு. விரும்புங்கள். நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டான். புதிய வாழ்க்கைக்காக நாம் தொடர்வோம். பணம் வாழ்க்கை அல்ல, குணம் வாழ்க்கை.